நமஸ்காரம். ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். திறந்த உள்ளத்தோடு சிந்தித்து செயலாற்ற வேண்டுகிறேன். நாலு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம், நாலு தூண்களும் சமமாக இருக்க வேண்டும். நாலும் சேர்ந்துதான் ஒரு மண்டபத்தை தாங்கும். நாலு தூண்களுக்கும் ஃபவுண்டேஷன் உண்டு. பூமிக்கடியில் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பார்கள், அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரமும் சமமாக இருக்கும். நான்கு தூண்களின் உயரமும் ஒன்றாக இருக்கும். இவை சேர்ந்து மண்டபத்தை தாங்கும். ஆனால் அதில் ஆச்சரியம், இந்த நாலு தூண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளாது, பேசிக்கொள்ளாது. நாம் நால்வரும் சேர்ந்துதான் இந்த மண்டபத்தை தாங்குகிறோம் என்கிற உணர்வு அவைகளுக்கு கிடையாது. ஏன்? அறிவு இல்லாதபடியால். அச்சித்துன்னு சொல்லுகிறோம். சித்துங்கிறது ஆத்மா, அச்சித்து என்பது ஜடப்பொருள். இப்ப இந்த நாலு தூண்களும் ஜடப்பொருள்கள், அவை சேர்ந்துதான் மண்டபத்தை தாங்குகின்றன. இப்ப மண்டபம் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டுமானால் தூண்கள் நன்றாக இருக்க வேண்டும், அஸ்திவாரம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த மண்டபத்தை பாதுகாக்க வேண்டியது மண்டபத்துக்கு உடையவர் யாரோ, அல்லது மண்டபத்தின் நன்னாக இருக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவர் யாரோ, அவர்தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் வேறு சிலர் இருக்கலாம், ஏதாவது சதி செய்து இந்த தூண்களை உடைத்தோ அஸ்திவாரத்தை அழித்தோ மண்டபத்தை சாய்த்துவிட வேண்டும் என நினைப்பவர்கள் இருக்கலாம். இந்த சமூகத்துக்கு அவர்கள் நல்லது செய்ய நினைப்பவர்கள் அல்ல. இந்த மண்டப விஷயத்தை கேட்டுக்கொண்டீர்கள். நாலு தூண்களுமே முக்கியம், அதுவும் ஒன்றும் அதிகமான முக்கியத்துவம் ஒன்று குறைவான முக்கியத்துவம்னு கிடையாது. நாலு சமமாக முக்கியம். ஆனால் என்ன ஒண்ணு, நாலும் சந்தித்துக் கொள்ளாது. அதே சமயம் ஒரு தூணை மற்றொரு தூண் குற்றமும் சொல்லாது. ஒரு தூண் நான் தான் மண்டபத்தை தாங்குகிறேன், நீ தாங்கவில்லை என்று சொல்லாது. அப்ப சந்தித்துக் கொள்ளவும் தெரியாது, உணரவும் புரியாது, குற்றமும் சொல்லாது. ஆனா இந்த நாலு தூண்களும் சமமாக இருந்துதான் மண்டபத்தை தாங்க வேண்டும். இப்ப இதை போல் வேறொரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த சமுதாயம் நன்னாக இருக்க வேண்டும், அதை நாம் சேர்ந்து தாங்க வேண்டும் என்று நால் வகைப்பட்டவர்கள் இருப்பார்கள். நாலு பேருமே முக்கியம், அதுவும் சமமாக முக்கியம். ஒருத்தர் அதிக முக்கியம், ஒருத்தர் குறைவான முக்கியம்ங்கிறதெல்லாம் இல்லை. நிகராக ஒருத்தருக்கொத்தர் சளைக்காதவர்களாக முக்கியம். ஒரு சமுதாயத்தில் நடைபெறும் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தாக வேண்டும். இது சரியல்ல, சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தால் அப்ப முதல்ல சரியாக இல்லைன்னு ஒருத்தர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது மறைத்து மறைத்து வைத்து லாபம் இல்லை. அவர் ஒருவர் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டா போராது. யார் சரியாக பண்ணவில்லையோ அவர்களை நீதிக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று முயல்பவர் அடுத்தவர். மூணாவது, சரி நீதிக்கு முன் நிறுத்தி விட்டோம், ஆனால் இதை போல முறைகேடுகள் எல்லாம் நடக்காமல் இருக்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாக வேண்டும். சமூக சீர்திருத்தங்கள், சமுதாய சீர்திருத்தங்கள், இவற்றை கொண்டு வந்தாக வேண்டும் என அதற்கு உழைப்பவர் மூன்றாம் அவர். அதுக்கப்புறம் நாலாம் அவர் அந்த சீர்திருத்தங்களை வைத்துக் கொண்டு மக்களை அதன் வழிப்படுத்தி கூட்டிக் கொண்டு போய் சீர்திருத்தங்கள் மேலும் மேலும் வளர்த்து இதெல்லாம் செய்து சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபடுபவர். இந்த நாலு பேருமே முக்கியமானவர்கள். பொதுவான பாஷையில் இதை சொல்லணும்னு வச்சுங்க, ஆங்கிலத்தில் சொல்லணும்னால் இன்னிடத்துல குற்றம் நடக்கிறது, தப்பு நடக்கிறது அப்படின்னு சொல்லும் அந்த முதல் அதிகாரி, அவரை விசில் ப்ளோயர்னு சொல்றார்கள். ரொம்ப முக்கியமானவர் அவர் தான் இங்க நடப்பதை வெளிக்கொண்டு இருக்கிறார், இல்லைன்னா தெரியாமலே போய்விடும். அடுத்தவர் சமூக ஆர்வலர், ஆக்டிவிஸ்ட்னு சொல்றார்கள். யாரெல்லாம் தப்பு செய்கிறார்களோ, இந்த குறைகளுக்கு காரணமோ, அவர்களை கண்டிப்பா கொண்டு நீதிக்கு முன் நிறுத்தியாக வேண்டும். இதுதான் அவர் பாடுபட்டு உழைக்கிறார். அதுக்கப்புறம் மூன்றாம் அவர் சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் பாரதத்தில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை வடிவமைக்கிறார்கள். இப்படி இருந்தா சமுதாயம் என்று நன்னாக இருக்கும், இப்படி இருக்கிறத மாத்துவோம். இது மூன்றாம் அவர் செய்வது, சோசியல் ரிஃபார்மர். அதுக்கப்புறம் நான்காம் அவர் அதை மெயின்டைன் பண்ணியாகணும், டெவலப் பண்ணியாகணும். அது பொருளாதார ரீதியிலோ, மத ரீதியிலோ, கலாச்சார ரீதியிலோ, எதிலும் இன்னும் இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாக வேண்டும். அந்த சீர்திருத்தங்களை மக்களிடத்தில் எடுத்து போயாக வேண்டும். இது நான்காம் அவர். அப்ப நாலு பேர் தெரியறதா? விசில் ப்ளோயர் பார்த்தோம், அடுத்தது சமூக ஆர்வலர் பார்த்தோம், மூன்றாவது சோசியல் ரிஃபார்மர் சீர்திருத்தவாதி பார்த்தோம், நான்காவது வளர்ச்சிக்காக உழைப்பவர். இந்த நாலு பேரையும் நான்கு தூண்கள்னு வைத்துக் கொள்வோம். சமமான உயரத்தில் இருக்க வேண்டும். இதுல ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் இளையவர், தாழ்ந்தவர், நான் முக்கியம் நீ முக்கியம் என்பதற்கெல்லாம் இடம் இல்லை. நாலு பேரு சமமாக இருந்தால்தான் நம் பாரத தேசம், நம் சமூகம், சமுதாயம் அப்படிங்கிற இந்த மனித இனத்தை தூக்கி பிடிக்க முடியும். இதுல நாலு பேருக்கும் ஃபவுண்டேஷன் சமமாக இருக்கும். அதை ஞான கொஞ்சம் நன்கு ஆழமா பதியாமல் சற்றே மேல நிறுத்தினால் அப்புறம் மண்டபத்தினுடைய ஒரு தூண் தனியாக தூக்கி கொண்டிருக்கும், மண்டபம் அழகை இழந்துவிடும், நிலையாக நிற்காது. இதுல என்ன முக்கியமா பார்க்கணும்னால், நாலு தூண்களும் சந்தித்துக் கொள்ளாதுன்னு சொன்னேன், ஆனால் இந்த நாலு தூண்களும் சந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாடு முன்னேறும். இந்த நாலு தூண்களும் ஒத்தருக்கொத்தர், நான் செய்ததுதான் முக்கியம், நீ செய்வது முக்கியமில்லை என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. நீர் என்ன வெறும விஷயத்தை வெளியில் தானே கொண்டு வந்தீர், நான் தானே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடாது. நான் தானே வளர்ச்சிக்கு உழைத்தேன், நீர் ஆர்வலர் தானே என்று சொல்லக்கூடாது. நாலு பேருமே முக்கியம். ஒவ்வொருத்தரும் தன் பங்கை ஆற்றினால்தான் நாடு முன்னேறும். இவர்கள் நாலு பேரும் சந்தித்துக் கொள்ள வேண்டும். நாலு பேருக்கும் முக்கியமான உணர்ச்சி உண்டு. நாம் சேர்ந்து நம் தேசத்தை தாங்குகிறோம், நாம் சேர்ந்து மனித சமுதாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். அது விலங்காக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும். இதுல சமமான பொறுப்பு நம்ம நால்வருக்கும் உண்டு என்கிற உணர்ச்சி வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு மண்டபத்தை நாலு தூண்கள் தூக்கிற போது அவை சந்தித்துக் கொள்ளாது, தாங்குகிறோங்கிற உணர்ச்சி கிடையாது. ஆனால் மனிதர்களான நமக்கு அறிவு உள்ளது, அதனால கண்டிப்பாக சந்தித்துக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும். நாலு பேரும் சமமாக இருந்து தாங்குகிறோம் என்கிற எண்ணமும் இருக்க வேண்டும். புரிகிறது. இந்த நாலு பேரையும் சேர்த்து யார் காப்பாற்ற வேண்டும்? இந்நால்வருக்கிடையே எந்த ஒரு பூசலும் இல்லாமல் யார் பாதுகாக்க வேண்டும்? அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த நாடுங்கிற மண்டபம் நன்னா இருக்கணும்னால் இந்த நாலு பேரும் சமமா இருக்கணும், ஆக்கப்பூர்வமா சிந்திக்க வேண்டும். அப்படின்னு அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனா ஆரோ சிலர் இந்த நாலு பேர்லையுமே சேராமல் சமூகத்தினுடைய முன்னேற்றம், நம்ம தேசத்தினுடைய வளர்ச்சி அது பிடிக்காமல் ஆரோ சிலர் இந்த நாலு தூண்களையும் கெடுக்க பார்க்கலாம், அதெங்கியானு தள்ளிவிட பார்க்கலாம், ஒத்தருக்கொத்தர் சண்டை மூட்டிவிட பார்க்கலாம். அவர்களெல்லாம் இந்த தூண்களுக்கே வெளியே இருக்கும் அவர்கள். அவர்களால் நாட்டுக்கு நன்மை இருக்காது, தீமை வரலாம். அப்ப அது அவர்களால எந்த ஆபத்து இந்த மண்டபத்துக்கு வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம். அரசாங்கம் கண்டிப்பா பாதுகாக்கும். அப்படி ஒருவேளை முடியவில்லை என்றால் அப்புறம் அது மதுராந்தகம் ஏரிக்கு நடந்தா போலே. ஆங்கிலேயர் காலம், அவர்கள் ஆண்டு வந்தனர், ஏரி உடைத்துக் கொள்ளும் போல இருக்கிறது. ஆங்கிலேய துரை இரவு பொழுதில் மதுராந்தகம் ஏறி மேல நடந்து பார்க்கிறார். எப்போது வேண்டுமானாலும் உடைத்துக் கொள்ளலாம், அவரால் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்போது சிறந்த வில்லாளிகள் இருவர், ராமரும் லக்ஷ்மணனும் தான் அது, அவர்கள் வந்தனர், ஏரியை காத்து கொடுத்தனர். அப்ப ஏரி உடைத்துக் கொள்ளும் போல் இருந்தால் காப்பாற்ற கடவுளே வந்தார். அதனால ஏரி காத்த ராமர் என்று திருநாமம் பெற்றார். இன்னைக்கு மதுராந்தகத்தில் சேவிக்கிறோம். அதபோல் இந்த பாரத தேசம் ஆச்சரியமான புண்ணிய பூமி. இதை இந்த நாலு பேர் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயானும் உடைப்பு வரும் போல் இருந்தால் அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். முடியாவிட்டால் கண்டிப்பா இறைவனே ரட்சித்து விடுவார். எப்படி மதுராந்தகம் ஏறி உடையாமல் ரட்சித்தாரோ இந்த மண்டபத்தையும் பகவான் அவசியம் பாதுகாப்பார். இப்ப மற்றொரு வேண்டுகோள், பொதுவா இந்த நால் வகைப்பட்டவர்களையும் பல தொலைக்காட்சி சேனல்களில் பார்க்கிறோம். ஆர்வலர்கள் பேசுவார்கள், சீர்திருத்தவாதிகள் பேசுவார்கள், நால் வகைப்பட்டவர்களும் பேசுவார்கள். இப்ப அதை நடத்தக்கூடிய தொலைக்காட்சி இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை இவர்கள் ஒத்தருக்கொத்தர் நன்கு சத்தம் போட்டு பேசினால், அந்த போட்டி முற்றினால் செய்தி பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம், கண்டிப்பா அதில் ஒரு சென்சேஷன் கிடைக்கும், நன்றாக இருக்கலாம். அப்படின்னா தான் மக்களும் நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பார்கள். வாஸ்தவம். ஆனால் அத்தோடையே அந்த ஒரு மணி நேர பேச்சுவார்த்தையும் முடித்துவிடக்கூடாது. ஏனால் ஊடகங்களும் பொறுப்பை உணர்ந்துதான் இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காகத்தான் அவர்களும் உழைக்கிறார்கள். அப்போ ஒரு மணி நேர நிகழ்ச்சி என்னால் முதல் ஒரு அரை மணி நேரத்துக்கு இவர்கள் ஒத்தொத்தரையும் எல்லாவற்றையும் நன்கு தூண்டி சற்றே பிரித்து கூட பேச வைத்து விடலாம். அப்பதான் எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அடுத்த அரை மணி நேரம் அவர்களை சேர்த்து ஆக்கப்பூர்வமாக எடுத்து போய் நாட்டுக்கு தேவையான நன்மையை கொண்டு வந்து விட வேண்டும். எல்லா டாக் ஷோஸையும் இந்த மாதிரி அமைச்சுட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். முதல் அரை மணி நேரம் அடுத்த அரை மணி நேரம். ஏன்னா நியூஸ்ங்கிறது சென்சேஷன் இருக்கணும், ஆனால் கடைசியில் அது நாட்டின் முன்னேற்றத்துக்கு பயன்பட வேண்டும். அதனால் இப்படியும் பார்த்துக் கொள்ளலாம், இவர்கள் ஒவ்வொருமே நாலு சமமான தூண்கள்னு சொன்னேன். ஏன் நாலு படிக்கட்டுன்னு சொன்னா என்ன? முதல் படிக்கட்டு இருந்தா தான் நாலாம் படிக்கட்டு கட்ட முடியும். ஆனால் அதில் ஒரு படிக்கட்டு கீழே ஒரு படிக்கட்டு மேலே நானும் ஒரு தோற்றம் இருக்கிறது, அங்கும் சமம்தான், இருந்தாலும் ஒரு தோற்றமான இருக்கு, ஒரு படிக்கட்டு கீழே ஒன்னு மேலே. ஆனால் தூண்கள்னு வைத்து விட்டால் நாலும் சமமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒருத்தர் குள்ளமாக ஒருத்தர் உயரமாக இருக்க முடியாது. அத போலத்தான் இந்த நால் வகைப்பட்டவர்களும் நம்முடைய தேச முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு ஒத்தருக்கொத்தர் சந்தித்து பேசி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டுமோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது கருத்து. என்னால் எந்த ஒரு சமுதாயத்திலும் இருவகைப்பட்டவர்கள் நால்வகைப்பட்டவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நால்வருடைய தொண்டும் தனித்தனியாகவும் இருக்கலாம், அல்லது ஒருத்தரே இரண்டு மூன்று தொண்டுகளையும் செய்யலாம். அது அவருக்கு இருக்கும் நேரத்தை பொறுத்தது. ஒருவேளை பழங்காலத்தில் விசில் ப்ளோயராகவும் ஆர்வலராகவும் ரிஃபார்மராகவும் ஒருத்தரே கூட இருந்திருக்கலாம். இப்ப காலப்போக்கில் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்ததாக ஆகியிருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த நாளில் குடும்ப வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்தான் எல்லா வியாதிக்கும் மருந்து கொடுப்பார். ஆனால் இன்று எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், கண்ணுக்கு தனி, காதுக்கு தனி, இருதயத்துக்கு தனி, கல்லீரல் தனி, நுரையீரல் தனி, சிறுநீரகம் தனி, என்ன அதற்கு தனித்தனி டாக்டர். அதே போல் இந்த நாலு தொண்டுகளையும் தனித்தனியாக செய்யலாம். அது அவரவர்களுடைய விருப்பத்தையும் நேரம் இருப்பதையும் பொறுத்தது. வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆண்டாள் திருப்பாவையில் பாடும்போது பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இந்த லோகத்தில் முனிவர்கள் உள்ளார்கள் யோகிகள் உள்ளார்கள்னு கூறுகிறாள். ஆறது ரெண்டு வகுப்பு, முனிவர்களும் யோகிகளும் ஒத்தர்தான் என்னால் இல்லையாம். பெருமானுடைய குணங்களை நினைத்து நினைத்தே தியானித்து ஆனந்தப்படுபவர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை, நிறைய ஓடணும் ஆடணும் தொண்டு செய்யணும் எல்லா தொண்டுகளையும் செய்யணும் இன்னொரு வகை. அப்ப நினைத்து நினைத்து உருகுபவர்கள் ஒரு வகை, ஓடி ஓடி தொண்டாற்றுபவர்கள் இன்னொரு வகை. இருவரும் சமம், இவர் தாழ்ந்தவர் அவர் உயர்ந்தவர் கிடையாது. இது இங்கு மட்டுமல்ல, வைகுந்தத்துக்கு போனாலும் வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். அங்க போனாலும் அவர் குணங்களையே நினைத்து உருகிக் கொண்டிருப்பவர்கள் உள்ளனர். ஓடி ஆடி உழைத்து கைங்கரியம் பண்ணுபவர்களும் உள்ளனர். அதனால எப்பவுமே வைகுந்தமாக இருக்கட்டும், பூலோகமாக இருக்கட்டும், எந்த சமுதாயமாக இருக்கட்டும், இதை போல் இருவகைப்பட்டவர்கள் நால்வகைப்பட்டவர்கள் உளர். இதுல ஒத்தருக்கொத்தர் சளைத்தவர்கள் அல்லர்கள். ஆனா நாலு பேரும் சேர்ந்து ஒரு குறிக்கோளுக்காக இருக்கிறோம். தப்பி தவறி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குறிக்கோளுக்கு இருக்கோன்ற எண்ணம் கூடாது. நால்வருக்கும் சேர்த்து ஒரே குறிக்கோள் அப்படின்னு இருந்தால் நம் பாரத தேசம் லோகத்திலேயே சிறந்த நாடாக இருக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.